உவாவின் குருகுலம் நிகழ்ச்சியை செய்மடுத்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று தரம் 11 மாணவர்களுக்கான இலக்கிய பாட பகுதியிலிருந்து ஒரு பகுதியினை கற்க இருக்கின்றோம். குறித்த பாட விடயம் தொடர்பான விளக்கங்களை உங்களுக்கு வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் பதிலை பாரதி மகா வித்யாலயத்திலிருந்து ஆசிரியர் எம். இந்திரகுமார். இன்று நாங்கள் தரம் 11 மாணவர்களுக்காக குகப்படலம் என்ற பகுதியிலிருந்து விளக்கங்களை அளிக்கலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த பாடப்பகுதியை கற்பதற்கு முன்னர் மாணவர்கள் உங்களுடைய கற்றலுக்கு தேவையான பாடநூல், எழுதுகருவிகள், எழுதுதாள்கள் முதலியவற்றை தயாராக வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்கப்படுகின்றீர்கள். இன்று நாங்கள் கற்க இருக்கின்ற விடயம் தொடர்பான முன்கூட்டி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், இந்த பாடப்பகுதியை நாங்கள் எவ்வாறு கற்க வேண்டும், அதனூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்கள் என்ன, பரீட்சை வினாக்கள் இப்பகுதியில் எவ்வாறு அமையப் போகின்றன, அந்த வினாக்களுக்கு நாங்கள் எவ்வாறு விடையளிப்பது முதலிய விடயங்கள் இங்கே கவனத்திற்குள்ள இருக்கின்றன. எனவே மாணவர்கள் அதற்கேற்றவாறு நீங்கள் மிக கவனமாக இந்த விடயங்களை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அதற்கு முன்னர் அன்பார்ந்த மாணவர்களே, எங்களுக்கு பரிச்சயமான ஒரு விடயம்தான் கம்பராமாயணம். அந்த கம்பராமாயணத்திலிருந்து தான் இந்த குகப்படலத்தை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். என்றாலும் கதையினுடைய சுருக்கத்தை அல்லது இந்த குகப்படலத்துக்கு முன்னுள்ள மிக சுருக்கமாக சில விடயங்களை இங்கே பேசுவது அவசியமாகிறது. அதாவது கம்பராமாயண கதை உங்களுக்கு தெரிந்த கதைதான். அந்த வகையிலே கம்பன் தன்னுடைய குகப்படலத்தில் கூறிய விடயங்களை நாங்கள் கற்று வினாக்களுக்கு விடையெழுத வேண்டும். அவற்றை இலக்கிய நயத்தோடு விளங்கி கொண்டு விடையளிக்கின்ற பொழுதுதான் மாணவர்கள் முழுமையான விடையை சுதந்திரமாக எழுத முடியும் என்று நான் எண்ணுகின்றேன். அதற்கு முன்பாக கதை இந்த குறிக்கப்பட்ட பகுதிக்கு முன்னுள்ள கதை சுருக்கத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறது அல்லது நினைவுபடுத்தி கொள்வது முக்கியமான ஒன்றாக அமைகிறது. அவ்வகையிலே ராமன் கைகேயியின் வரத்திற்கேற்ப காடால சென்றமையும், பின்னர் ராமனை தேடிக்கொண்டு பரதன் தன்னுடைய படைகளோடு வருகின்றமையும், கங்கைக்கரையிலே வேடுவர் தலைவனாகிய குகனை சந்தித்து அவனுடைய துணையோடு கங்கை ஆற்றை கடக்க முற்படுகின்ற தன்மையும், அவர்களுக்கு குகன் உதவி செய்த தன்மையுமே இந்த குகப்படலத்திலே எங்களுடைய பாடப்பகுதியில் விதந்துரைக்கப்பட்டுள்ளன. எனவே அந்த பகுதியை நாங்கள் இப்பொழுது இங்கே கவனமாக கேட்க வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பாடல்களுக்குள் சென்று பாடல்களை விளங்கி கொண்டு, அதாவது பாடல்களை அவை தருகின்ற கருத்துக்களை அவற்றிலே சொல்லப்படுகின்ற சம்பவங்களை விளங்கி கொண்டு அதன் பின்னர் பரீட்சை வினாக்களுக்கும் அந்த வினாக்களுக்கு விடையளிக்கின்ற முறைகளுக்கும் ஏற்ப நாங்கள் இவற்றை ஒரு பகுப்பு செய்து கற்றுக்கொள்ளலாம் அல்லது எங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த வகையிலே பரதன் தன்னுடைய படைகளோடு வந்து எல்லாரையும் குகனுடைய உதவியோடு படகுகளில் ஏற்றிய பின்னர் கடைசியாக தான் படகிலே ஏறுகின்றான். அதுவரைக்கும் அவனுடைய தாய்மாராகிய கோசலை, கைகேயி, சுமித்திரை முதலியோரும் கூட இருக்கின்றார்கள். ஏனைய படைகளெல்லாம் படகுகளிலே ஏறி கங்கையாற்றில் சென்று கொண்டிருக்கின்றன. கடைசியாக குகன் செலுத்துகின்ற அந்த படகிலே பரதன் ஏறுகின்றான். அந்த விடயத்தை சொல்லுகின்ற பாடல் இது. சுழித்து நீர்வரும் துறையாற்றை சூழ்படை கழித்து நீங்கியதென கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி பண்டாண்ட வேந்தரை பிழித்து மேலேறினான் தானும் ஏறினான். அதாவது மிக ஆழமான சுழிகளையுடைய கங்கையாறு. அந்த கங்கையாற்றை பரதனை சூழ்ந்து வந்த ஏனைய படைகள், அதாவது யானைப்படை, குதிரைப்படை, தேர், காலால் முதலிய படைகள் எல்லாம் படகுகளிலே ஏறி சென்றுவிட கடைசியாக இந்த பரதன் படகிலே ஏறுகின்றான். பரதன் எத்தகையவன் என்பது இங்கே சொல்லப்படுகின்றது. கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேலேறினான். அதாவது இந்த பரதன் கள்ள ஆசையை துறந்தவன். அதாவது கள்ள ஆசை என்று இங்கே குறிப்பிடப்படுவது மண்ணாசை. மன்னர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஆசை மண்ணாசை. ஏனைய மன்னர்கள் தங்களுடைய நாடுகள் இருக்கின்ற பொழுதே மேலும் மேலும் நாடுகளை கைப்பற்றுவதை தங்களுடைய வெற்றியாக சிறப்பாக பெருமையாக கருதியவர்கள். ஆனால் பரதனோ முறையாக தனக்கு கிடைத்த நாட்டையும் வேண்டாம் என்று நினைத்தவன். அதாவது ராமனுக்கு கிடைக்க வேண்டிய நாட்டை தான் பெற்றுக்கொள்வது கூடாது என்று எண்ணியவன். ஆகவே மண்ணாசை ஆகிய கள்ள ஆசையை அழித்தவன். இந்த உலகத்தை இதற்கு முன் ஆண்டு கொண்ட ஏனைய சிறந்த மன்னர்களை எல்லாம் தன்னுடைய பற்றற்ற காரணத்தினாலே அல்லது நேர்மையான சிந்தனையினாலே கீழ்நிலைக்கு தள்ளி தான் மேலேறியவனாக கருதப்படுகின்றான். மாணவர்களே, இந்த இடத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம்தான் ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பு. தன்னுடைய படைகளை முன்னடத்தி கடைசியாக தான் படகிலே ஏறுகின்ற அந்த தன்மை. ராமனை பார்க்க வேண்டும், காண வேண்டும் என்ற ஆர்வம் மிக்கவனாக இருந்த பொழுதிலும், இவன் தலைவனாக இருந்த பொழுதிலும், படைகளை எல்லாம் படகுகளிலே ஏற்றிய பின்னர் கடைசியாக தான் படகிலே ஏறி செல்லுகின்றமை ஒரு சிறந்த தலைவனுக்குரிய பண்பாக இங்கே எங்களால் கண்டுகொள்ள முடிகின்றது. எனவே அந்த பரதனுடைய சிறந்த ஒரு பண்பு இங்கே எங்களுக்கு வெளிப்படுகிறது. இந்த பாடலிலே பரதனுடைய பண்புகளிலே மிகச்சிறந்ததாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியது ஒன்று கள்ள ஆசையை துறந்தவன். அடுத்தது ஒரு தலைமைத்துவத்துக்கு இருக்கக்கூடிய சிறந்த பண்பு, அதாவது தன்னுடைய படைகளை எல்லாம் முன் அனுப்பிவிட்டு கடைசியாக ஏறி செல்லுகின்ற, கடைசியாக படையிலே ஏறுகின்ற ஒரு தலைவனுக்குரிய சிறந்த பண்பை இங்கே நாங்கள் பரதனிடத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த பரதனுடைய குணாம்சங்களை இந்த இடத்தில் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக மாணவர்களே, இந்த படையிலே எல்லோரும் ஏறிய பிறகு பரதன் ஓடம் செலுத்துகின்றான். அதாவது பரதனுடைய ஏனைய வீரர்கள் அல்லது ஏனைய வேடுவர்கள் ஏனைய படகுகளை எல்லாம் செலுத்தி கொண்டு சென்று விட்டார்கள். பரதன் செல்லுகின்ற அந்த படகினை குகன் செலுத்துகின்றான். அது குகன் பரதன் மீது கொண்ட அன்பையும் மரியாதையும் எங்களுக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. வேடுவர்களின் தலைவன் குகன் ராமன் மீது பேரன்பு கொண்டவன், பரதன் மீதும் பேரன்பும் மரியாதையும் மிக்கவனாக இருக்கிறான். ஆகவே அவன் தான் செலுத்துகின்ற ஓடத்திலே பரதனையும் தாய்மாரையும் ஏற்றி செல்லுகின்றமை என்பது சிறப்பான ஒரு விடயம். ஆகவே அது பற்றிய பாடலை நாங்கள் இங்கே பார்ப்போம். சுற்றத்தார் தேவரோடும் தொலைநின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குரிசில் அவர் ஆர் என்று குகன்வினவர் கோக்கல் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகம் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றதா பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான். அதாவது இங்கே படையினுள்ளே கோசலை இருக்கிறாள். கோசலை தசரத சக்கரவர்த்தியின் மனைவி. அவளை உறவுகளும் தேவர்களும் வணங்கி நிற்கின்றார்கள். அத்தகைய பெருமைக்குரியவளாக அவள் இங்கே பேசப்படுகிறாள். அவளை நோக்கி வணங்கியபடி வெற்றி மாலையினை உடைய தலைவனே, இங்கே இருக்கின்ற இந்த பெண் இத்தகைய பெருமைக்குரியவராக காணப்படுகின்ற இவர் யார் என்று குகன் பரதனிடம் கேட்கிறான். அதற்கு பரதனோ, ஏனைய மன்னர்கள் எல்லாம் வந்து வணங்கி நிற்கின்ற முற்றத்தை உடையவன் தசரத சக்கரவர்த்தி அவனுடைய முதல் மனைவி என்று அறிமுகம் செய்கிறான். அத்தோடு மூவுலகையும் படைத்தவனாகிய பிரம்மனை தன்னிலே தொற்றுவித்த திருமாலின் அவதாரமாகிய ராமனை ஈன்றவள். அது மட்டுமன்றி ராமன் ராஜ்யத்தை அடைவதனாலே தான் அடைந்து கொள்ளக்கூடிய செல்வங்களை எல்லாம் பரதனாகிய நான் பிறந்ததனாலே விட்டுக் கொடுத்த பெரிய தியாகியே என்று கூறுகின்றான். அதாவது மாணவர்களை, இங்கு நாங்கள் கண்டுகொள்ள கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், பரதன் குகனுடைய வினாவுக்கு அளிக்கின்ற பதில், அதாவது கோசலையை குகன் யார் என்று கேட்க கோசலையை யார் என்று பரதன் அறிமுகம் செய்கின்றான். எவ்வகையில் என்று சொன்னால், எல்லா மன்னர்களும் தன்னுடைய முற்றத்திலே வந்து வணங்கி நிற்கும் பெருமைக்குரியவனாகிய தசரத சக்கரவர்த்தியின் முதல் மனைவி, மூலகையும் படைத்த பிரமணியே தன்னிலிருந்து தோற்றுவித்த திருமாலின் அவதாரமாகிய ராமனை ஈன்றெடுத்தவள், ராமனை ஈன்றெடுத்ததன் காரணமாக அவள் அடைய வேண்டிய செல்வங்களை எல்லாம் நான் பிறந்ததனாலே எனக்காக விட்டு தந்த பெரிய தியாகி. ஆக இங்கே எங்களுக்கு கோசலையினுடைய சிறப்புகள் தெளிவுபடுத்தப்படுகின்றன. அதாவது எங்களுக்கு ஒரு வினாவர்மையானால் கோசலையினுடைய சிறப்புகள் என்று கேட்கின்ற பொழுது இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ள விடயங்களை நாங்கள் எழுத வேண்டிய ஒரு எழுதிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது மட்டுமன்றி இந்த பாடலில் மட்டுமல்ல, இன்னும் தொடர்ந்து கோசலை பற்றிய சிறப்புகள் வருகின்றன. எனவே நாங்கள் இறுதியில் வினாக்களை பார்த்து விடைகளை எவ்வாறு தொகுத்து எழுதலாம் என்கின்ற விடயத்தை அந்த இடத்திலே உங்களுக்கு நான் விளக்கப்படுத்துவேன். அந்த இடத்தில் நீங்கள் அதனை செய்மடுத்து பொருத்தமான வகையிலே விடைகளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த பாடலாக கரதன் கோசலைக்கு குகனை அறிமுகப்படுத்துகின்ற விடயம் இங்கே பேசப்பட்டுள்ளது. அதாவது பரதன் கோசலையை இவள் யார் என்று குகனுக்கு அறிமுகம் செய்த பின்னர் குகன் உடனடியாக கோசலையினுடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்குகின்றான். அப்பொழுது என்ன நடந்தது என்ற விடயங்களை இப்பொழுது நாங்கள் இந்த பாடலிலே பார்ப்போம். என்றலுமே அடியின் மிசையை நடிந்து வீழ்ந்து அழுவானை இவன் யார் என்று கன்றுபிரி காராவின் துயருடைய கொடிவினவன் கலல்கால் மைந்தன் இன் துணைவன் ராகவனுக்கு இலக்குவட்கும் இளையாவதற்கும் எனக்கும் மூத்தான் குன்றனே திருநெடுந்தோள் குகனென்பான் இந்த நின்ற குறிசில் என்றான். அதாவது பரதன் கோசலையை இவள் யார் என்று அறிமுகம் செய்த உடனேயே இந்த குகனானவன் கோசலையினுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குகின்றான், நெடிந்து வீழ்ந்து அழுகின்றான். அடியிலே விழுந்தான், வணங்கினான், அழுகின்றான். அவன் அழுகின்றதை பார்த்து திருவடிகளை ஒருவன் விழுந்து கிடக்கின்றான், வணங்குகின்றான், அழுகின்றான். அதனை பார்த்து கோசலை பரதனிடம் கேட்கிறான், இவன் யார் என்று. அந்த இடத்திலே கோசலையினுடைய ஒரு பற்றிய ஒரு இயல்பு சொல்லப்படுகின்றது. கன்று பிரி காராவின் துயருடைய கொடி, கன்றை பிரிந்த காராம்பசு எத்தகைய துயரத்தை உடையதாக இருக்குமோ அத்தகைய துயரத்தை உடையவளாக இங்கே விளங்குகின்றாள் கோசலை. இங்கே சொல்லப்பட்ட சம்பவமே அதென்றால் ராமனை விரிந்த துயரம் கோசலைக்கு எத்தகையதாக இருந்தது என்பது இங்கே பேசப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இந்த இடத்தில் கன்றுபிரி காராம்பசு என்று சொல்லப்படுவது கோசலை. அதாவது அவள் ராமனை விரிந்த துயரம் இங்கே எடுத்துரைக்கப்படுகின்றது. அந்த வினாவுக்கு அந்த இடத்திலே பரதன் கோசலைக்கு எவ்வாறு விடையளிக்கின்றான் என்றால், இவன் ராமனுக்கு இனிய தோழன், எனக்கும் தம்பிமாருக்கும் மூத்தவன், அதாவது அண்ணன் முறையானவன், மலைக்குன்றுகளை ஒத்த நெடிய தோள்களை உடையவன், குகனென்று பெயர் கொண்டவன் இந்த குரிசில், அதாவது இவன் ஒரு தலைவன் என்று அங்கே பரதன் விடையளிக்கின்றான். இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். பரதனை அவனுடைய சிறந்த பண்புகளை இந்த இடத்திலே நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு விடயம்தான், குகன் அதாவது வேடுவர் தலைவனாகிய குகனை பரதன் தனக்கு அண்ணனாக ஏற்றுக்கொண்ட தன்மை. ஆகவே அந்த பரதனிலே காணப்படுகின்ற ஒரு வேறுபாடற்ற, அதாவது பிறவியினாலே வேடுவனாக பிறந்தவனை அல்லது ஓடம் செலுத்துபவனை குறைத்து மதிப்பிடாத அந்த உயரிய பண்பு இங்கே எடுத்துரைக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ராமனுக்கு ஏற்கனவே அவன் இனிய தோழனாக இருந்தமையினாலே இந்த குகன் ராமனை கங்கை கரையில் இருந்து மறுகரைக்கு கொண்டு சேர்த்தவன், ராமனுக்கு அன்பு செலுத்தியவன். எனவே தன்னுடைய அண்ணனாகிய ராமனுக்கு அன்பு செலுத்திய குகனை தனக்கு அண்ணனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த பண்பின் மூலம் பரதன் ராமன் மீது கொண்ட அன்பும் மரியாதையும் கூட இந்த இடத்திலே எங்களுக்கு வெளிப்பட்டு நிற்கிறது. இவ்வாறு அறிமுகம் செய்த பின்னர் கோசலை உடனடியாக என்ன செய்கின்றாள் என்றால், பரதனை பார்த்து குகனையும் பார்த்து வாழ்த்துரைக்கின்றாள். அந்த இடத்திலே பரதன் குகன் இருவரையும் விழித்து அவள் வாழ்த்துவதாக அடுத்த பாடல் அமைகின்றது. நெய்வீர் அல்லீர் மைந்தீர் இனி துயரால் நாடிறந்து
காடு நோக்கி மெய்வீரர் பெயர்ந்ததும் நலமாயிற்றாம் அன்றையே. விலங்கல் தின்றோள் கைவீர களிரடைய காளை இவன் தன்னோடும் கலந்து நீங்க ஐவீரும் ஒரு வீராய் அகிலிடத்தை நெடுங்காலம் அளித்தி என்றார். அதாவது அவள் சொல்லுகின்றாள், மைந்தர்களே, நெய்வீரழியும் நெய்தல் உள்ளம் வருந்துதல், உள்ளம் நெய்ந்து வருந்தாதீர்கள். ராமன் நாட்டிலிருந்து காட்டை நோக்கி சென்றதும் ஒரு வகையில் நல்லதாக அமைந்து விட்டது. ஏனென்றால் இந்த குகனோடு சேர்த்து கைவீர களிரணைய காளை துதிக்கையினையுடைய ஆண்யானையை போன்றவன் இவன் ஒரு காளை. விலங்கல் தின்றோள் மலைக்குன்றினை போன்ற திண்மையான உயர்ந்த தோள்களை உடையவன் இவனையும் சேர்த்து நீங்கள் ஐவீரும் நீண்ட காலம் இந்த உலகத்தை ஆட்சி செய்து வாருங்கள் என்று சொல்லுகிறான். அதாவது குகனை பரதன் ராமனுக்கு தோழனாகவும் தனக்கும் தம்பிமாருக்கும் அண்ணனாகவும் அறிமுகம் செய்த உடனேயே கோசலையாகிய தாய் உடனடியாக அந்த வேடுவர் தலைவனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த பண்பு இங்கே குறிப்பிடத்தக்கது. ஐவீரும் ஒரு வீரர், அதாவது நீங்கள் ஐந்து பேரும் தன்னுடைய புத்திரர்கள் ராஜகுமாரர்கள், அவர்களோடு அந்த வேடுவர் தலைவனையும் ஒரு மகனாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஐவீரும் நாட்டை ஆண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த பரந்த மனப்பான்மையும் குகனையும் மதிக்கின்ற அந்த பண்பும் கோசலையிலே இங்கே வெளிப்படுகின்றது. அதே நேரம் குகனுடைய சிறப்புகளாக விலங்கல் தின்றோள் கைவீர களிரணைய காளை இவன், விலங்கல் தின்றோள் மலைக்குன்று போன்ற உயர்ந்த தோள்களை உடையவன், துதிக்கையினை உடைய யானையை ஒத்தவன், இவன் ஒரு காளை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வேடுவர் தலைவனின் அல்லது குகனின் வலிமையும் தோற்றப்பொழிவும் இங்கே எங்களுக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. அடுத்ததாக இந்த வாழ்த்துறையின் பின் பரதனும் குகனும் படகிலே இருக்க அப்பக்கத்திலே படகு ஓடம் செலுத்திய அந்த குகன் சுற்றும் பார்க்கிறான். அங்கே இன்னொரு பெண் இருக்கிறாள், அவள் அறத்தின் வடிவமாக காணப்படுகின்றாள். அவள் சுமித்திரை. இந்த சுமித்திரையை காட்டி குகன் அவளை யார் என்று கேட்கின்றான். அதாவது அறந்தானே என்கின்ற அயல் நின்றால் தன்னை நோக்கி, ஐய, அன்பின் நிறைந்த ஆளை உரை என்ன, நெறிதிரம்பா தன்மையை நிற்பதாக்கி பிறந்தான் தன் இளந்தேவி, யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின் பிறந்தானும் உளனென்ன, பிரியாதான் தன்னை பயந்த பெரியாள் என்றான். அதாவது அறத்தின் வடிவமாக அங்கே அயலிலே நிற்கின்ற அந்த சுமித்திரையை நோக்கி, ஐயனே, அன்பில் நிறைந்தவளாக இங்கே ஒருத்தி இருக்கின்றாளே, அவள் யார் என்று எனக்கு கூறு என்று கேட்கிறான். அதுக்கு பரதன், நெறிதிரம்பா தன்மையை நிற்பதாக்கி, அதாவது வாய்மை என்ற நெறியிலே சற்றும் மாறுபடாத தன்மையுடையவனாகி அந்த வாய்மைக்கு தான் தான் என்பதை நிலைநிறுத்தி அதற்காகவே உயிரை விட்ட தசரத சக்கரவர்த்தியின் இளம் மனைவி என்று அறிமுகம் செய்கிறான். அது மட்டுமன்றி, யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உடன் என்ன பிரியாதான் தன்னை பயந்த பிரியான். யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன், எல்லோராலும் வணங்கப்படுகின்ற தன்மையுடையவன் ராமன், அவனுக்கும் ஒரு தம்பி இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த தம்பி இலக்குவனன். ஏன் இங்கு அவ்வாறு சொல்லப்படுகிறது என்றால், மாணவர்களே, ராமனுக்கு மூன்று தம்பியர் இருந்த பொழுதிலும் இலக்குவனன் தான் அவனோடு துன்பத்திலும் துணை நிற்கின்றவனாக இருக்கின்றான். அந்த பெருமையை அந்த ராமனுடைய துன்பத்திலும் துணை நிற்கின்ற அவனுடைய அந்த அன்பை பரதன் இங்கே சிறப்பாக பேசுகின்றான். அதாவது ராமன் பின் பிறந்தானும் உடன், ராமனுக்கும் ஒரு தம்பி இருக்கின்றான் என்று சொன்னால் அது இலக்குவனன். அந்த இலக்குவனனை பெற்றெடுத்தவள் இவள், அந்த பெரியவள், பெருமைக்குரியவள், இங்கே பெரியாள் என்பது பெருமைக்குரியவள் என்று பரதன் அவளை அறிமுகப்படுத்துகின்றான். இந்த பாடலிலே மாணவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், குகன் பரதனிடம் சுமித்திரையை காட்டி யார் என்று கேட்கின்றான். அந்த இடத்திலே சுமித்திரையினுடைய பெருமை வெளிப்படுகிறது. அறத்தின் வடிவமானவள் அவள். அடுத்ததாக தசரத சக்கரவர்த்தியின் இளம் மனைவி. அடுத்த விடயம், ராமனோடு துன்பத்திலும் துணை நிற்கின்ற ஒரு தம்பியாகிய இலக்குவணனை பெற்றெடுத்தவள், பெருமைக்குரியவள். இந்த விடயங்கள் சுமித்திரையினுடைய சிறப்புகளை இங்கே எடுத்துரைக்கின்றன. அதனிலும் மேலாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இங்கே இருக்கிறது, தசரத சக்கரவர்த்தியினுடைய சிறப்பும் பேசப்படுகிறது. அதாவது வாய்மைக்காக உயிர் விட்டவள், அல்லது வாய்மை நெறிதிரம்பாத வாய்மை, வாய்மையிலே எப்பொழுதும் சற்றும் பிசகாத நெறி திரம்பாத வாய்மையினை உடையவன் அந்த தசரத சக்கரவர்த்தி. ஆகவே அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய சிறப்பும் இங்கே பேசப்படுகின்றது. இந்த விடயங்களை நாங்கள் வினாக்களை பார்க்கின்ற பொழுது எவ்வாறு தொகுத்தெழுதலாம் என்ற விடயத்தை நான் உங்களோடு பிறகு கலந்துரையாடுவேன். அடுத்ததாக குகன் கைகேயியை சுட்டி யார் என்று வினாவுகின்றான். அதாவது மாணவர்களே, படகினுள்ளே இருக்கின்ற கோசலையை தொடர்ந்து சுமித்திரையை யாரென்று குகன் வினவர். பரதன் அவர்களையெல்லாம் அறிமுகம் செய்து முடிக்கின்றான். அதன் பின் படகில் இருக்கின்ற கைகேயியை சுட்டிக்காட்டி இவர் யார் என்று குகன் வினாவுகின்றான். அதனை பற்றிய பாடல் பின்வருமாறு அமைகிறது. சுடுமயானத்திடை தந்துணை ஏக தோன்றல் உயர்கடலினேக கடுமையார் கனகத்து கருணையார் கலியேக கடல்கால் மைந்தன் நெடுமையால் அன்றளந்த உலகெல்லாம் தன்மனத்தே நினைந்து செய்யுறங் கொடுமையால் அலந்தாளை யார் இவர் என்று உரை என்ன குறி செய்து கூறும். அதாவது சுடுமையானத்திடை தந்துணை ஏக, தன்னுடைய துணையாகிய கணவன் தசரத சக்கரவர்த்தியை சுடுமயானத்துக்கு அனுப்பியவள், அதாவது சுடுகாட்டிற்கு அனுப்பியவள் இந்த கைகை. அவள் கேட்ட வரம், அந்த வரத்தினாலே ராமன் காடு செல்ல வேண்டிய நிலை, அந்த பிரிவை தாங்க முடியாத தசரதன் உயிர் விட்ட தன்மை, தசரதன் இறந்த நிலை இங்கே எடுத்துரைக்கப்படுகிறது. சுடுமயானத்திடை தன் துணை ஏக, அதாவது தன்னுடைய துணைவன் சுடுகாட்டுக்கு செல்ல. தோன்றல் இயற்கலவினேக, தோன்றல் இங்கே தோன்றல் என்பது குழந்தை, பிள்ளை, மகன். இங்கே பரதன் தான் அந்த தோன்றல். அவன் துயர்கடலினேக, அவனுக்கு நாடு கிடைத்தாலும் அரச பதவி கிடைத்தாலும் அவன் துன்பக் கடலிலேயே மூழ்குகின்றான். ராமனுக்கு கிடைக்க வேண்டிய நாடு அரச பதவி தனக்கு முறையற்ற வகையிலே கிடைத்ததே என்று சொல்லி அவன் துயர்கடலிலே மூழ்குகின்றான். அதற்கு காரணமானவளாக கைகையை விளங்குகின்றான். கடுமையார் கானகத்து கருணையார் கலியேக, அதாவது கொடிய கானகத்திலே கருணைக்கடலாகிய ராமன் சென்று விட, அதாவது கொடிய கானகம் அந்த கருணமுடான கானகத்திலே கருணைக்கடலாகிய ராமன் சென்று துன்பங்களை அனுபவிக்க கழல் கால் மாயன் நெடுமையால் அன்றளந்த உலகெல்லாம் வீரக்கடல்கள் இணைந்தவனாகிய மாயவன் அதாவது திருமால் வாமன அவதாரம் எடுத்து இந்த உலகை மூவடியால் அளந்த செய்தி இந்த இடத்திலே பேசப்படுகின்றது. இது ஒரு புராண செய்தி என்று மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது உலகத்திலே அதர்மம் தலையெடுக்கின்ற பொழுது திருமால் அவதரித்து அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார். அந்த வகையிலே வாமன அவதாரம் எடுத்து உலகை மூடியால் அளந்து மாவடி சக்கரவர்த்தியை வதம் செய்த அந்த நிகழ்வு இங்கே பேசப்படுகின்றது. இதனை மாணவர்கள் தனியாக விளங்கி வைத்துக் கொள்வது மிக முக்கியமானது. ஏனென்றால் இது தொடர்பான வினாக்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கடல்கால் மாயன் நெடுமையால் அன்றளந்த உலகெல்லாம் தன்மனத்தே நினைந்து செய்யுறம் கொடுமையால் அளந்தார். இங்கே சொல்லப்படுகின்ற செய்தி அன்று இந்த உலகத்தை துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்காக, உயிர்களின் துன்பத்தை இல்லாமல் செய்வதற்காக திருமால் வாமன அவதாரம் எடுத்து மூவடியால் உலகை இழந்தார். அந்த உலகத்தை, அந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களின் அல்லது உயிர்களின் உள்ளத்திலே துன்பத்தை நிறைத்தவள் இந்த கைகை. அதாவது தன்மனத்தே நினைந்து செய்யுறம் கொடுமையால் அளந்தவள். அதாவது வாமன அவதாரம் எடுத்த வாமனமூர்த்தி தன்னுடைய விஸ்வரூபத்தை நெடுமையாக்கி விஸ்வரூபத்தினாலே அளந்த உலகத்தை தனது உள்ளத்தின் கொடுமையாலே அளந்தவள் இந்த கைகை என்பது இங்கே கூறப்படுகிறது. ஆகவே இந்த இடத்தில் கைகை உலகத்திற்கு, ராமனுக்கு மட்டுமல்ல
தசரதனுக்கு மட்டுமல்ல, பரதனுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்குமே எத்தகைய கொடுமையை செய்தாள் என்பது இங்கே எடுத்துரைக்கப்படுகின்றது. அத்தகையவளை காட்டி இவள் யார் என்று சொல்லுவாயாக என்று குகன் கேட்டுக்கொள்ள அந்த வினாவுக்கு பரதன் விடையளிக்கின்றான். படரெல்லாம் படைத்தாளை, பழிவளர்க்கும் செவிலியை, தன் வாழ்த்தவாவி குடரவே நெடுங்காலம் கிடந்தேற்கும், உயிர் பாரம் குறைந்ததேய, உடலெல்லாம் உயிரில்லா என தோன்றும் உலகத்தை ஒருத்தியன்றே, இடரிலா முகத்தாளை அறிஞ்சிலேயே நின்றாள் என என்றான். படரெல்லாம் படைத்தவள், அதாவது இந்த உலகத்திலே துன்பங்களை எல்லாம் தோற்றுவித்தவள், பழிவளர்க்கும் செவிலி, அதாவது செவிலித்தாய், செவிலித்தாய் என்பது பெற்றதாய்க்கு அடுத்தபடியாக ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கின்றவள், நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கின்றவள். ஆனால் இந்த செவிலித்தாயோ பழியை வளர்த்தவள், உலகத்திலே துன்பத்தையும் களங்கத்தையும் இழிவையும் வளர்த்தவள். ஒரு தாய்க்கு இருக்கக்கூடாத பண்புகள் பழி வளர்த்தல், அந்த பழியை வளர்த்தவள், அந்த பழியை வளர்த்த செவிலி இவள். அத்தகைய பால்தபாவி குடரிலே, இது பரதனுடைய கூற்று, மிக கவனமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், தன்னுடைய தாயினுடைய இயல்பை அவன் இங்கே பேசுகின்றான். பால்த்த பாவி, பாவி, அந்த பாவியிலும் இவள் பாழ்பட்ட தன்மை உடையவன். அவளுடைய குடரிலே நெடுங்காலம் கிடந்தேற்கு, அதாவது அவளுடைய வயிற்றிலே அவளுடைய கருவிலேயே கிடந்தது தனக்கு உயிர் பாரமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றான். மனிதர்கள் உயிர் வாழ விரும்புகின்றவர்கள், எந்த உயிரும் வாழ விரும்பும். ஆனால் இங்கே பரதனுக்கு கைகையினுடைய வயிற்றிலே அவளுடைய கருவிலே கிடந்து பிறந்தமையானது உயிர் அவனுக்கு பாரமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றான். எனவே அந்த கைகையினுடைய இழிவு அன்பை இங்கே அவன் எடுத்துரைக்கின்றான். அத்தகைய கொடுமையான தன்மையுடையவள் இந்த உலகத்தில் ஒருத்தி. அது மட்டுமன்றி ஒரு மனிதன் தவறு செய்தால் அந்த தவறுக்குரிய வருத்தம் அவனுடைய முகத்திலே தோன்றும். ஆனால் இந்த கைகையோ தசரதனுடைய மரணத்துக்கு காரணமானவள், முறையற்ற வகையிலே நாட்டை பெற்று தன்னுடைய மகனுக்கு கொடுத்தவள், மகனுடைய வெறுப்பையும் பெற்றுக்கொண்டவள், ராமன் காடு செல்ல இந்த உலகம் முழுவதும் துன்புற காரணமாக அமைந்தவள், இருந்தும் அவளுடைய முகத்திலே எந்த விதமான ஒரு துன்ப ரேகையும் காணப்படவில்லை. அதாவது குற்ற உணர்ச்சி அற்றவளாக அவள் இங்கே இருக்கின்ற தன்மை இங்கே எடுத்துரைக்கப்படுகின்றது. இவ்வளவு கொடுமைகளையும் செய்தவள் அந்த கொடுமைகளுக்குரிய குற்ற உணர்வு அற்றவளாக இருக்கின்றாள் என்பது இங்கே எடுத்துரைக்கப்படுகின்றது. இடரிலா முகத்தாளை அறிந்திலேயே, பரதன் கேட்கின்றாள், எந்த துன்பமும் இல்லாதவளாக முகத்திலே, எந்த அறிகுறியும் இல்லாதவளாக இருக்கின்றாளே, இவளை நீ அறியவில்லையா, இவள்தான் என்னை ஈன்றவள் என்று சொல்லி அந்த கைகையை பற்றி அவன் இங்கே எடுத்துரைக்கின்றான். இவ்வாறாக பரதன் குகன் ஆகியோருக்கிடையிலான உரையாடல் நடைபெற்று கொண்டிருக்க அவர்களுடைய ஓடம் சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஓடமானது சென்று கரையேறுகின்ற அந்த தன்மையை, அல்லது அவர்களுடைய பயணம் முடிவடைகின்ற தருவாயை இங்கே கம்பன் கூறுகின்றான். என்ன கேட்டு அவ் இரக்கம் இலாளையும் தன் நல்கையின் வணங்கினான் தாயின, அன்னப்பேடை சிறையிலது ஆய்கரை துண்ணிற்று என்னவும் வந்தது தோணி. அதாவது பரதன் தன்னுடைய தாய் பற்றிய, அவளுடைய இழிகுணங்கள் பற்றி, அவள் செய்த கொடுமைகள் பற்றி, அவள் மீது தனக்கு இருக்கக்கூடிய குரோத உணர்வு பற்றி எல்லாம் சொல்லி முடிக்க அவ் இரக்கமிலாளை, இங்கே கைகையை இரக்கமற்றவளாக சித்தரிக்கப்படுகின்றான். தசரதனுடைய மரணத்துக்கு காரணமானவள், ராமன் காடு செல்ல காரணமானவள், பரதன் துன்புறுவதற்கு காரணமானவள், இந்த உலகமே துன்புறுவதற்கு காரணமானவள், இத்தகைய கொடிய பண்புகளை உடைய அவளை பற்றி எல்லா விடயங்களையும் அறிந்த பின்பும் அவ் இரக்கம் இலாளையும், உள்ளத்திலே சற்றும் இரக்கமற்றவளாகிய அவளையும் தன் நல்கையின் தாய் என வணங்கினான். இந்த குகன் தன்னுடைய நல்ல கைகளினாலே தாய் என்ற சிந்தனையோடு வணங்குகின்றான். இவ்வாறு அவன் வணங்கி நிற்க படகானது மறுகரை சென்று அல்லது அடுத்த கரையை நெருங்குகின்றது. அதனை சொல்லுவது கம்பன் சொல்லுகின்றான், அன்னப்பேடை சிறையிலது, அதாவது சிறகற்ற அன்னப்பேடை ஒன்று, பெண் அன்னம் ஒன்று, ஆய்கரை துண்ணிற்று என்னவும் வந்தது தோணி, அதாவது தோணியானது
மருகரை சென்று சேர்ந்த தன்மையினை சொல்லுகின்ற பொழுது கம்பனர் ஓமை மூலமாக சொல்லுகின்றார். அன்னப்பேடை ஒரு பெண்ணெண்ணம், சிறகற்ற பெண்ணெண்ணம், அது தண்ணீரிலே நீந்தி மருகரை சேர்ந்தது போலே தோணியும் மருகரை சேர்ந்தது என்று கம்பன் இங்கே அதனை ஒரு அழகான காட்சியாக எங்களுக்கு வர்ணித்திருக்கிறார். ஒரு இப்பொழுது மாணவர்களை நாங்கள் பாடல்களை சுருக்கமாக, அந்த பாடல்கள் வருகின்ற விடயங்கள் பற்றி சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது மாணவர்கள் இந்த பாடல்களிலே, இந்த பாடப்பகுதியினுள்ளே வந்திருக்கின்ற இந்த பாடல்களிலே எத்தகைய அணுகுமுறைகளினூடாக நீங்கள் விடயங்களை தெளிவடைந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலேயே இந்த பாடப்பகுதியை படிப்பதற்கான அல்லது இலகுவாக எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே, எங்களுடைய எண்ணங்களிலே பதிய வைத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை எத்தகையது என்று சொன்னால், மாணவர்களுக்கு தெரியும் இந்த குகப்படலத்திலே எங்களுக்கு 8 பாடல்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த 8 பாடல்களுக்குள்ளே ஒரு தொடர்பு பேணப்பட்டிருக்கின்றது. அந்த தொடர்பு ஒரு நாடக பாங்கிலே அமைந்திருக்கின்றதை மாணவர்கள் அறிவீர்கள். அதாவது ஒரு உரையாடல் வடிவிலே இருக்கின்றது. முதலாவது பாடலையும் கடைசி பாடலையும் நீக்கி பார்த்தால் ஏனைய 6 பாடல்களும் ஒரு உரையாடல் வடிவிலே இருக்கின்றன. மாணவர்கள் உங்களுக்குள்ளேயே சில வினாக்களை வினாவதனூடாக இந்த பாடப்பகுதியை மிக இலகுவாக உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள முடியும். அதாவது பரதன் எல்லோரையும் படகிலே ஏற்றிவிட்டு கடைசியாக தானும் ஒரு படகிலே ஏறுகிறார். இதன் பிறகு குகன் ஓடம் செலுத்த தொடங்குகின்றான். ஓடம் செலுத்த தொடங்குகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற கோசலையை கண்டு கோசலையை காட்டி யார் என்று வினாவுகின்றான். அந்த வினாவுக்கு பரதன் பதிலளிப்பதனூடாக கோசலையை அறிமுகம் செய்கின்றான். தசரத சக்கரவர்த்தியின் முதல் மனைவி என்றும், ராமனை பெற்ற தாய் என்றும், அவள் பெரிய தியாகி என்றும் அவன் அறிமுகம் செய்கின்றான். அடுத்ததாக தசரத சக்கரவர்த்தியின் அந்த முதல் மனைவி பெரிய தியாகி, ராமனுடைய தாய், அவளுடைய திருவடிகளிலே பரதன் குகன் விழுந்து வணங்குகின்றான். அவன் வணங்குகின்ற உடனே அவனை காட்டி இவன் யார் என்று கோசலை பரதனிடம் வினாவுகிறான். அந்த வினாவுக்கு பரதன் கோசலைக்கு பதில் சொல்லுகின்றான். இவன் வேடவர்களுடைய தலைவன், ராமனுக்கு ஏற்கனவே நண்பனாக இருந்தவன், உதவி செய்தவன் என்ற அந்த பண்புகளை எல்லாம் குகனை பற்றி சொல்லுகின்றான். உடனே ராமனையும் குகனையும் பரதனையும் இலக்குவனையும் சத்ருக்கனையும் ஒரு சேர தன்னுடைய மைந்தர்களாக கருதிய கோசலையானவள் ஒட்டுமொத்தமான வாழ்த்துறையை சொல்லுகின்றாள். அந்த இடத்திலே பரதனையும் குகனையும் நேரடியாக விளிக்கிறாள். நைவீரலீர் மைந்தீர் முன்னிலைப்படுத்துகிறாள். பரதனையும் குகனையும் முன்னிலைப்படுத்தி மைந்தீர் பன்மையில் ஒரு சேர அழைக்கின்றாள். அழைத்து ராமனும் பரதனும் ராமனும் இலக்குவனனும் காடு சென்றது நன்மை என்ற தன்மையை சொல்லி வாழ்த்துரைத்து நீங்கள் ஐவீரும் நாட்டை ஆளுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த இடத்துல தொடர்ச்சியாக ஒரு நாடக பாங்கு வருகிறது. அடுத்து இந்த குகன் சுமித்திரையை காட்டி யார் என்று கேட்கிறான். சுமித்திரையை அறிமுகம் செய்கிறான். தசரத சக்கரவர்த்தியின் இளம் மனைவி, இலக்குவனனை ஈன்றெடுத்தவள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அறிமுகம் நடக்கிறது. அடுத்ததாக அந்த கைகேயியை காட்டி யார் என்று கேட்கிறான். கைகேயியை அவன் அறிமுகம் செய்கின்றான் குகன். கைகேயியை அறிமுகம் செய்ததன் பிறகு குகன் கைகேயினுடைய திருவடிகளும் விழுந்து வணங்குகின்றான். இவ்வளவும் ஒரு நாடக பாங்கிலே அமைந்துள்ளது. அப்ப இந்த நாடக பாங்கினை, அந்த உரையாடல் பாங்கினை மாணவர்கள் விளங்கிக் கொண்டால் பாடப்பரப்பு முழுவதும் உங்களுடைய எண்ணத்திலே பதிந்துவிடும். அதன் பிறகு கேட்கின்ற கேள்விகளுக்கு, அதாவது எங்களுடைய பரீட்சை வினாக்களுக்கு ஏற்ற வகையிலே இதிலிருந்து விடயங்களை பிரித்தெடுத்து வினாவுக்கு ஏற்ற வகையிலே விடைகளை வடிவமைத்து எழுதுவது மாணவர்களுடைய வேலையாக இருக்கும். அது அவங்களுக்கு இலகுவானதாகவும் இருக்கும். எனவே மாணவர்களை, இந்த பாடப்பகுதியை உங்களுக்குள்ளே மனனம் செய்வது அல்ல, நினைவில் கொள்ளுவது அல்லது நினைவிலே நீங்கள் நிறுத்திக் கொள்வது அல்லது உள்வாங்கிக் கொள்வது, அதற்கு எந்த வகையிலே நீங்கள் முயற்சிக்க முடியும் என்றால், இந்த நாடக பாங்கினை மனதிலே கொண்டு, இந்த கதை தொடர்பினை உங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு, கதை வடிவத்திலே இதனை நீங்கள் விளங்கிக் கொண்டு, அதன் பின்னர் கேட்கின்ற வினாக்களுக்கு விடையளிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயமாகும். இல்லாவிட்டால் உங்களுடைய விடைகள் திருப்திகரமானதாக அமைய முடியாது என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அடுத்ததாக மாணவர்களை, நாங்கள் இந்த பகுதியிலிருந்து எத்தகைய வினாக்களை எதிர்பார்க்கப் போகின்றோம் அல்லது எத்தகைய வினாக்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கப் போகின்றோம் என்பதை பார்த்தால், முதலாவதாக பகுதி ஒன்று வினாத்தாளிலே, அதாவது பல்வேறு வினாக்களிலே எங்களுக்கு ஒத்த கருத்து, எதிர்கருத்து முதலியவற்றை தெரிவு செய்கின்ற வினாக்கள் அமையும். அதற்கான பயிற்சிகளை நாங்கள் இதிலிருந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கும். உதாரணத்துக்கு, சுற்றத்தார் தேவருடன் தொழ நின்ற கோசலை, இங்கே சுற்றத்தார் என்பதற்கான ஒத்த கருத்து. கொற்றத்தார் குறிச்சில் இவர் யார், தார் என்பதன் ஒத்த கருத்து. முதலான வினாக்களை நாங்கள் இங்கே உதாரணமாக கூற முடியும். அப்போ இத்தகைய வினாக்களை, அதாவது பகுதி ஒன்றிலே முதல் ஐந்து வினாக்கள் இலக்கிய பாட பகுதிக்குள்ளே இருந்து உங்களுக்கு வினாவப்படுகின்றன, அந்த அதனை விடைகளை தெரிவு செய்வதற்காக நீங்கள் இங்கே இந்த இலக்கிய பகுதிகளுக்குள் இருந்து எத்தகைய பயிற்சியினை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதில் வரக்கூடிய சொற்கள், அந்த சொற்களினுடைய ஒத்த கருத்து, சில சொற்களுக்கான எதிர்கருத்துக்கள் முதலியவற்றை நீங்கள் தெளிவாக அறிந்து வைத்திருப்பதன் மூலமாக அந்த முதல் ஐந்து வினாக்களுக்கு எவ்வித இடர்பாடுகளும் இன்றி விடையளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். எனவே அதற்கான ஒரு தயார் நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பாடலிலே வருகின்ற ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் மிக கவனமாக, அதற்கான ஒத்த கருத்து, சில சொற்களுக்கான எதிர்கருத்து முதலியவற்றை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். அடுத்ததாக மாணவர்களே, பகுதி மூன்றிலே முதல் பத்து வினாக்கள், அதாவது முதலாம் வினாவிலே குறுவிடை வினாக்கள், பத்து வினாக்கள் வினாவப்படுகின்றன. அவை இந்த இலக்கிய பகுதிகளில் இருக்கின்ற சில அடிகளை எடுத்துக்காட்டி அந்த அடிகளிலிருந்து வினாக்கள் வினாவப்படுகின்றன. உதாரணமாக, கள்ள ஆசையை அழித்து அவனி பண்டாண்ட வேந்தரை இழித்து மேலேறினான், இங்கே குறிப்பிடப்படும் தலைவன் யார், அதற்கான வினா விடை பரதன் என்பதாக அமையும். அதே போல கள்ளாசை என்பதால் குறிப்பிடப்படுவது யாது, மண்ணாசை. இத்தகைய வினாக்களுக்கு நீங்கள் இதிலிருந்து தயாராக வேண்டும். அதே போல் கோசலையை குறிப்பிடுகின்ற பொழுது, சுற்றத்தார் தேவருடன் தொழ நின்ற கோசலை, இங்கே கோசலையினுடைய பெருமை எவ்வாறு எடுத்துரைக்கப்படுகிறது, அதாவது உறவுகளும் தேவர்களும் வணங்கி நிற்கும் தன்மை உடையவள். அதேபோல் மூலகம் ஈன்றானை முன் ஈன்றான் என்று குறிப்பிடப்படுபவன் யார், மூலகையும் ஈன்றவனை முன் ஈன்றவன் திருமான். இங்கே குறிப்பிடப்படுகின்ற நிகழ்வு யாது என்று ஒரு வினா வரலாம். அப்ப இத்தகைய வினாக்களுக்கு மாணவர்கள் மிக நுட்பமாக விடைகளை சரியாக எழுதுவதற்கு இந்த பகுதியிலிருந்து தயாரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல குன்றனைய திருநெடுந்தோல் குகன், இங்கே குகனுடைய சிறப்பு எவ்வாறு பேசப்படுகிறது, மலைக்குன்றுகளை ஒத்த தோள்களை உடையவன். இவ்வாறாக முதல் வினாவிலே வருகின்ற குருவினாக்கள், குருவிடை வினாக்கள் பத்துக்கு விடையெழுதுவதற்கு மாணவர்கள் இந்த பகுதியில் இருந்து உங்களை தயார்படுத்திக் கொள்வது மிக அவசியமானது. அதே போல தசரதனுடைய பெருமைகள், ராமனுடைய பெருமைகள், இவ்வாறாக சின்ன சின்ன வினாக்கள் உங்களுக்கு இதில் வினாப்படுகின்றன. அந்த வினாக்களுக்கு மிக நுட்பமாக ஓரிரு சொற்களிலே விடையளிக்கக்கூடிய வகையிலே நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாகும். எனவே இந்த வினாக்களுக்கு அடுத்தபடியாக மாணவர்களை, நாங்கள் கட்டமைப்பு வினாக்கள் என்ற பகுதியை பற்றி பார்க்க முடியும். அந்த வகையில் இதில் எங்களுக்கு கேட்கப்படுகின்ற கேள்விகளை சரியாக விளங்கி கொண்டு விடையளிப்பது மிக முக்கியம். மாணவர்களுடைய விடைகளை பார்க்கின்ற பொழுது காணக்கூடிய ஒரு குறைபாடு, எந்த வினாவுக்கும் மாணவர்கள் கதை சுருக்கத்தை எழுதுவதை இங்கே காணக்கூடியதாக இருக்கும், அல்லது மாணவர்கள் தனக்கு ஞாபகத்திலே இருக்கக்கூடிய விடயங்களை ஒட்டுமொத்தமாக எழுதுகின்ற பண்பை காணக்கூடியதாக இருக்கும், அல்லது ஒரு வினாவின் பகுதி வினாக்களை விளங்கிக் கொள்ளாமல் ஆனா அவண்ணா என்ற இரண்டு பகுதிகளுக்குமே ஆனால் இரண்டுக்கும் சேர்த்து ஒரு விடையை எழுதுகின்ற பண்பினை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த நிலையிலிருந்து நீங்கி மிகச் சரியாக தெளிவாக கேட்ட கேள்விக்குரிய விடையை மாத்திரம் எழுதுவதன் மூலமாக உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்த முடியும், தெளிவான விடையை கூற முடியும், திருப்திகரமான புள்ளிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இந்த பகுதியில் எதிர்பார்க்கக்கூடிய சில வினாக்களை பார்ப்போம். இதில் முதலாவது வினாவாக நாங்கள் கோசலையினுடைய பெருமைகள், அதாவது குகப்படலத்திலே கோசலையினுடைய பெருமைகள் எத்தகையனமாக பேசப்பட்டுள்ளன என்று கேட்கப்படுமானால் அதற்கான விடையாக நாங்கள் விடை குறிப்புகளை முதலில் விளங்கிக் கொண்டு பிறகு அந்த குறிப்புகளை வச்சுக்கொண்டு விடையை நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். சுற்றமும் தேவர்களும் வணங்கும் தன்மை உடையவள் என்றது ஒரு விடயம், தசரத சக்கரவர்த்தியின் முதல் மனைவி என்பது இரண்டாவது விடயம், அவதார புருஷனாகிய ராமனுக்கு தாய், பரதனுக்காக தான் பரதனுக்காக தன்னுடைய சுகபோக வாழ்க்கை தான் அடைய வேண்டிய செல்வங்களை விட்டுக் கொடுத்த தியாகி, அது மட்டுமன்றி வேடுவர் தலைவனாகிய குகனையும் ஒரு மகனாக ஏற்றுக்கொண்ட பரந்த உள்ளம் படைத்தவள். வேடுவர் தலைவனாகிய குகன் தன்னுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கிய பொழுது அவனுக்கு வாழ்த்துரைத்தவள். அந்த பரந்த மனதுடைய ஒரு தாயாக இங்கே நாங்கள் கோசலையை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கேட்ட கல்விக்கு உரிய விடைகளை, விடை குறிப்புகளை முதலில் நாங்கள் பிரித்தெடுத்து பின்னர் அதனை விடை வடிவிலே எழுதுவது மிகவும் முக்கியமானது என்பதை மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல சுமித்திரையினுடைய சிறப்புகள் என்று கேட்டார், தசரத சக்கரவர்த்தியினுடைய இளம் மனைவி, அறத்தின் வடிவமானவள், ராமனுக்கு துன்பத்திலும் துணை நிற்கக்கூடிய ஒரு தம்பியாகிய இலக்குமணனை ஈன்றெடுத்த பெருமைக்குரியவள் என்று சொல்லி அவளுடைய சிறப்புகள் இங்கே எடுத்துரைக்கப்படுகின்றன. அதே போல் மாணவர்களே, இப்படி ஒரு வினாவுந்தான் இந்த பாடப்பகுதியிலே அல்லது குகப்படலத்திலே இடம்பெற்றுள்ள பெண் கதை மாந்தர்களுடைய இயல்புகளை குறிப்பிட்டு அல்லது சிறப்புகளை குறிப்பிட்டு அவர்களுள் கையை வேறுபடும் விதம் என்று கேட்டால், முதலிலே நான் கூறிய அந்த விடயங்களாகிய கோசலையினுடைய சிறப்புகளையும் கையினுடைய சிறப்புகள் சுமித்திரையினுடைய சிறப்புகளையும் கூறி கையை அவர்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுதல் என்ற தன்மையை நீங்கள் விளக்க வேண்டும். அதாவது தன்னுடைய கணவனை சுடுகாட்டுக்கு அனுப்பியவள், ராமனை காட்டுக்கு அனுப்பி உலகையை துன்பக்கடலில் ஆழ்த்தியவள், தன்னுடைய மகனாலே வெறுக்கப்பட்டவள், தன்னுடைய மகனுக்கு அவனுடைய உயிர் பாரமாக அமைவதற்கு காரணமானவள், தன்னுடைய மகனே வெறுக்கும் அளவிற்கு கொடுமைகளை செய்தவளாக கருதப்படுகின்றவள், இது போன்ற விடயங்களை எழுதி மேற்சொன்ன இரண்டு பெண்களிலிருந்து இந்த கைகையை எவ்வாறு வேறுபடுகின்றாள் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த முடியும். எனவே வினாக்கள் எவ்வாறு வினாவப்படுகின்றன என்பதை மனதில் இருத்தி அதற்கேற்ப நீங்கள் விடைகளை எழுதுவது மிகவும் முக்கியமானது. அவ்வாறே இப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஆண் கதை மாந்தர்கள் பற்றி என்று ஒரு வினா வந்தார், அதாவது ஆண் கதை மாந்தர்களுடைய சிறப்புகளை எடுத்துக்காட்டுக, அல்லது இப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஆண் கதை மாந்தர்களை குறிப்பிட்டு அவர்களுடைய சிறப்புகளை எடுத்துக்காட்டுக என்றொரு வினா வருமே ஆனால், முதலில் எங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள ஆண் கதை மாந்தர்கள் பரதன், தசரதன், ராமன், இலக்குமணன், குகன். இங்கே அவர்களுடைய சிறப்புகளை நாங்கள் இங்கே சொல்லுகின்ற பொழுது, பரதனை சொல்லுகின்ற பொழுது மண்ணாசையை துறந்தவன், ராமன் மீது அன்பு கொண்டவன், வேடோ தலைவனாகிய குகனை தனக்கு அண்ணனாக ஏற்றுக்கொண்டவன், தன்னுடைய தாய் என்ற பொழுதிலும் அவளுடைய தவறுகளை
அவருடைய இழிவுகளை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்தியவர். அது பரதனுடைய சிறப்பு, தசரதனுடைய சிறப்பு. ஏனைய மன்னர்கள் தேடி வந்து தன்னுடைய முற்றத்திலே தன்னை வணங்குகின்ற பெருமைக்குரியவன். அவதார புருஷனாகிய ராமனுக்கு தந்தையாக அமைந்தவன், வாய்மைக்காக உயிரை விட்டவன். இவ்வளவும் தசரதனுடைய சிறப்புகள். ராமனுடைய சிறப்புகள், அவன் திருமாலின் அவதாரம், வேடுவர் தலைவனாகிய குகனையும் நட்பாக கொண்டவன், அதேபோல் இந்த உலகம் முழுவதும் வணங்குகின்ற வணக்கத்துக்குரியவன். அவன் கருணை கடல். அவனுடைய பிரிவு இந்த உலகையே துன்பத்தில் ஆழ்த்தியதென்றால் எத்தகைய சிறப்புக்குரியவனாக அவன் இருந்திருக்கின்றான் என்பது இங்கே எடுத்துரைக்கப்படுகிறது. எனவே இத்தகைய விடயங்களை நாங்கள் ராமனுடைய சிறப்புகளாக எழுத முடியும். அவ்வாறே இலக்குவனனுடைய சிறப்பை எழுதுவதானால், இலக்குவனன் துன்பத்திலும் ராமனுக்கு துணை நின்றவன். மூன்று தம்பிகள் ராமனுக்கு இருந்த பொழுதிலும் தம்பி என்று சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவனாக பரதனாலே குறிப்பிடப்படுபவன் இந்த இலக்குவனன். எனவே ராமனுக்கு தம்பி எந்த வகையில் என்றால் துன்பத்திலும் துணை நின்ற தம்பி என்பது இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைகிறது. அதேபோல் கோசலையினுடைய கூட்டிலே மெய் வீரர் என்று சொல்லப்படுகின்றார்கள். அந்த மெய் வீரர்களிலே ஒருவனாக இந்த இலக்குவனன் அமைகின்றான். அப்போ உண்மையான வீரம் அதுவும் இலக்குவனனுடைய சிறப்பு. அவ்வாறே குகனுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது அவன் வேடுவர்களின் தலைவன், அவனது மன்னன், வேடுவர்களின் தலைவன், நல்ல வலிமை மிக்கவன், ராமன் மீது அன்பும் பக்தியும் மரியாதையும் கொண்டவன், அதே அன்பையும் பக்தியையும் பரதன் மீது காட்டுபவன், கோசலை மீது அன்பை காட்டுபவன், கோசலையுடைய துயரத்தைக் கண்டு தான் வருந்தியவன், கொடியவளாக இருந்த பொழுதிலும் கையையும் தாய் என நினைத்து வணங்கியவன். அது மட்டுமன்றி கோசலையினாலே மகன் என்று அழைக்கப்பட்டவன். அதாவது அவன் வேடுவர்களுடைய தலைவன், வேடுவர் குலத்தவன், தசரத சக்கரவர்த்தியின் மனைவி, மகனே என்று அழைத்து தன்னுடைய புத்திரர்களோடு அவனுக்கு சம அந்தஸ்து வழங்குகின்ற அல்லது ஒரு சமத்துவமான தன்மையை வழங்குகின்ற பொழுது அது குகனுடைய சிறப்பை அல்லது பெருமையை, அவனுடைய தகுதியை எங்களுக்கு மேலும் உயர்த்தி காட்டுவதாக அமைகிறது. அது மட்டுமன்றி அவனுடைய தோற்றத்தை சொல்லுகின்ற பொழுது, வலிமையை சொல்லுகின்ற பொழுது, குன்றணைய திருநெடுந்தோல் குகன் என்று பரதன் சொல்லுகின்றான். மலைக்குன்றுகளை ஒத்த நெடிய தோள்களையுடைய குகன் என்று. அதேபோல் கோசலை சொல்லுகின்ற பொழுது விலங்கல் தின்தோல் கைவீர களிரணைய காளை, மலைக்குன்றுகளை ஒத்த திண்மையான தோள்களை உடையவன், துதிக்கையினுடைய யானையை ஒத்தவன், இவன் காளை, காளை மாட்டின் வலிமையை உடையவன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய பெருமைகள். எனவே மாணவர்களே, இப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஆண் கதை மாந்தர்களை குறிப்பிட்டு அவர்களுடைய சிறப்புகளை அல்லது பெருமைகளை எடுத்துக்காட்டுக என்ற ஒரு வினா வருமையானால் இன்னைனார் எங்களுடைய ஆண் கதை மாந்தர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருடைய சிறப்புகளையும் நீங்கள் அங்கே சுருக்கமாக சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய விடைகள் முழுமையான விடையாக அமைவதற்கு இங்கே வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதனை மிக கவனத்தில் கொண்டு நீங்கள் அந்த விடையினை எழுதுவது முக்கியமானது. அதே போல் இந்த பகுதியிலே காணத்தக்க ஒரு முக்கியமான விடயம் புராண செய்தி என்றொரு வினாவருமானால், ஒரு புராண செய்தி இந்த பகுதியில் இடம்பெற்ற புராண செய்தியை கேட்டால் நாங்கள் எழுதக்கூடிய விடயம் ராமன் திருமாலின் அவதாரம். அதாவது மூலகையும் படைத்தவன் பிரம்மன், அந்த பிரம்மனை தன்னுடைய தொப்புளிலிருந்து தோற்றுவித்தவன் திருமால். இது இங்கே இடம்பெற்ற சிறப்பான ஒரு செய்தி, புராண செய்தி. அத்தகைய திருமாலின் அவதாரமாக ராமன் விளங்குகின்றான் என்கிறது இங்கே நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம். ஆக இதில் இடம்பெற்ற புராண செய்தி, முதலாவது புராண செய்தி, திருமாலுடைய தொப்புளிலிருந்து பிரம்மன் படைக்கப்பட்டமை. அடுத்தது இந்த உலகம் துன்பத்தில் ஆழ்ந்த பொழுது மூ உலகையும் தன்னுடைய திருவடிகளால் அளந்து, அதாவது வாமன அவதாரம் எடுத்து திருமால் மூவடிகளால் அளந்து இந்த உலகை துன்பத்திலிருந்து காப்பாற்றிய தன்மை ஒரு அடுத்த புராண செய்தியாக இங்கே இடம்பெறுகிறது. இது ரெண்டும் மிகவும் முக்கியத்துவமுடைய செய்திகள். இந்த விடயங்கள் இதிலே நாங்கள் மேலதிகமாக எதுவும் எழுதுவதற்கோ கதையை எழுதுவதற்கோ அல்ல, இந்த இரண்டு விடயங்களின் சுருக்கமாக அதே நேரம் தெளிவாக மாணவர்கள் கூறுவீர்களேயானால் அது உங்களுடைய பொருத்தமான விடையாக அமையும். அடுத்ததாக மாணவர்களே, கைகேய் மீதான பரதனின் வெறுப்புணர்வு எவ்வாறு வெளிப்படுகிறது என்ற ஒரு வினா அமையுமே ஆனால் அதற்கு நாங்கள் அளிக்கக்கூடிய விடை பின்வருமாறு அமையும். அதாவது கைகேயி பரதனுடைய தாய், இருப்பினும் அவள் செய்த செயல்களினால் ஏற்பட்ட விளைவுகளினாலே பரதன் அவள் மீது கடும் வெறுப்பை உடையவனாக இருக்கின்றான். ஆகவே உகன் வினாவிய வினாவுக்கு இவள் யார் என்று கேட்டதற்கு பரதன் அளிக்கின்ற பதில், படரெல்லாம் படைத்தவள், அதாவது இந்த உலகத்திலே துன்பங்களை எல்லாம் படைத்தவள், பழி வளர்க்கும் செவிலி, இந்த உலகத்திலே பழியை குற்றங்களை வளர்க்கின்றவள். அதாவது நான் ஏற்கனவே பாடப்போதியை விளக்குகின்ற பொழுது சொன்னேன், செவிலித்தாய் என்பவள் பெற்ற தாய்க்கு அடுத்தபடியாக குழந்தையை பாலூட்டி சீராட்டி நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுத்து குழந்தையை வளர்ப்பவள். ஆனால் இந்த கைகையில் பழியை வளர்ப்பவள், கூடாத ஒன்றை குற்றத்தை வளர்ப்பவளாக தன்னுடைய மகனாலே சொல்லப்படுகின்றது. அது பரதன் அவள் மீது கொண்ட வெறுப்புணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைகிறது. அது மட்டுமன்றி அவள் பாவியிலும் கொடிய பாவி என்று கூறுகிறான். அத்தோடு அவளுடைய குடலாகிய கர்ப்பத்திலே கிடந்தது தனக்கு உயிர் பாரம் என்று கூறுகின்றான். அதாவது அவளுடைய கருவிலே கிடந்து தான் பிறந்ததையே வெறுக்கின்ற ஒரு தன்மை பரதனிலே காணப்படுகிறது. ஆகவே அவன் சொல்லுகின்றான் உயிர் பாரம். அது மட்டுமன்றி இந்த உலகத்திலே இருக்கின்ற உடல்களெல்லாம் உயிரில்லாதன தோன்றுகின்ற அந்த தன்மை கையினுடைய செயலினாலே அமைந்தது. கடைசியாக அவன் சொல்லுகின்றான், இவ்வளவு கொடுமைகளையும் செய்துவிட்டும் முகத்திலே எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாதிருக்கின்றாளே, இடரில்லா முகத்தால். அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பண்பு தான் செய்த தவறுக்கு வருந்துகின்ற பண்பு. அந்த வருந்துகின்ற பண்பு இவளிடம் இல்லை. தான் செய்த குற்றம், அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்ட அல்ல, அந்த குற்றத்துக்காக வருந்துகின்ற ஒரு பண்பு அவளுடைய முகத்திலே இல்லை. ஆக உலக பழியையும் செய்துவிட்டு குற்றங்களை செய்துவிட்டு உலகத்தை துன்பக்கடலில் ஆழ்த்திவிட்டு எந்த குற்ற உணர்வும் இல்லாதவளாக அவள் இருக்கின்றாள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அது பரதன் அவள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு. இவற்றினூடாக பரதன் கைகையை மீது கொண்ட வெறுப்புணர்வு எடுத்துரைக்கப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இந்த இடத்திலே ஏழாவது பாடலில் இருக்கக்கூடிய இந்த விடயங்களை கருத்தில் கொண்டுதான் பரதன் கைகை மீது கொண்ட வெறுப்புணர்வை நீங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும். எனவே கேட்கின்ற கேள்விகளுக்கு மிக நுட்பமாக நீங்கள் விடைகளை எழுதுவது இந்தியமையாத ஒன்று. அதே போல இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணிகள் அல்லது உவமை அணிகளை கேட்கின்ற பொழுது கைவீர களிரணைய காலை, உதாரணத்துக்காக நான் சொல்வது கைவீர களிரணைய காலை, அதே போல குன்றணைய திருநெடுந்தோல் குகன், மறைக்குன்றுகளை ஒத்த நடிய தோள்களை உடைய அந்த குகன், அதே போல் அன்னப்பேடை சிறைகளது ஆய்கரை துண்ணிற்று என்ன, அதாவது சிறகற்ற பெண் அன்னமானது கரையை நெருங்கி வந்தது போல அந்த படகும் அல்லது தோணியும் கங்கையை கடந்து மறுகரையை நெருங்கியது என்று இங்கே எங்களுடைய கம்பரதனை ஓர் ஓமை மூலமாக விளக்கியிருக்கின்றார். ஆகவே வினாவுகின்ற வினாக்கள் அவற்றில் எதிர்பார்க்கப்படுகின்ற விடைகள் அதனை நீங்கள் கருத்தில் கொண்டு பல தடவை இந்த பாடல்களை கற்று அதில் தரப்படுகின்ற தகவல்களை வேறுபடுத்தி அந்த வேறுபடுத்திய தகவல்களை மீண்டும் பொருத்தமான வகையிலே தொகுத்து விடைகளை எழுதுவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தோடு உங்களுடைய விடைகளை எழுதுகின்ற பொழுது மாணவர்கள் மிகவும் கவனமாக மாணவர்களிடம் மிகவும் கவனமாக செய்யும்படி கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், உங்களுடைய விடைகள் வினாவப்பட்ட வினாவின் அளவுக்கு, அதாவது என்ன விடை உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்றதோ அந்த அளவுக்கு அந்த சரியான விடையை மட்டுமே எழுதுவது பொருத்தமுடையதாக இருக்கும். நான் முதலில் கூறியது போல மாணவர்களே, இந்த பாடப்பகுதி முழுவதிலும் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை எழுதுவதோ அல்லது கதை சுருக்கத்தை எழுதுவதோ வினாக்களுக்கு பொருத்தமான விடையாக அமையாது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நாங்கள் குகப்படலத்தில் வருகின்ற பாடல்களை கற்றிருக்கின்றோம். அந்த பாடல்கள் கூறுகின்ற பொருளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள சம்பவங்களையும் இடம்பெற்றுள்ள கதை மாந்தர்கள் அந்த கதை மாந்தர்களுடைய இயல்புகள் இந்த பாடப்பரப்பினூடாக நாங்கள் எத்தகைய ஒரு படிப்பினையை பெற்றுக் கொள்ளுகின்றோம் அல்லது நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விழுமிய பண்புகள் அதாவது பரதன் அந்த குகனோடு கொண்டிருக்கின்ற அன்பு கோசலை குகனை ஏற்றுக்கொண்டுள்ள விதம் கைகையினுடைய கொடிய தன்மைகள் இதெல்லாம் நாங்கள் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய விழுமியங்கள் அதாவது கைகையினுடைய செயல்கள் இழிவானவை அத்தகைய செயல்களிலிருந்து ஒரு மனிதன் எவ்வாறு விடுபட்டு வாழ்வதனூடாக அவன் சிறப்படைய முடியும். அதே போல இழிந்த பண்பை அல்லது குறைபாடான செயல்களை செய்தவர்களையும் போற்றியோ அல்லது மதித்தோ வாழ வேண்டியது ஏனைய மனிதனுடைய பண்பு என்பது குகனுடைய செயல்களினூடாக விளங்குகின்றது. தன்னுடைய தாயாக இருந்த பொழுதிலும் அவனுடைய குறைபாடுகளை நேரடியாக சொல்லுவது ஒருவனுடைய நேர்மையாக அமைகிறது. அதே நேரம் வேடுவர் தலைவனை தன்னுடைய நட்பாக ஏற்றுக்கொள்ளுகின்றமை பரதனுடைய சிறப்பான பண்பாக அமைகின்றது. வாய்மை என்கிற ஒரு பண்பை நாங்கள் இங்கே பார்த்திருக்கின்றோம். இவையெல்லாம் விழுமியங்கள். அதாவது பரதன் குகன் ராமன் கோசலை சுமித்திரை அதே போல் காட்டுக்கு சென்ற கண்ணனோடு துன்பத்திலும் துணை நிற்கின்ற இலக்குவனனுடைய பண்புகள் இவையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விழுமிய பண்புகளாக இங்கே அமைந்திருக்கின்றன. அத்தகைய விழுமியங்கள் பற்றி வினாக்களை வினாவுகின்ற பொழுது அதனை நாங்கள் இங்கே கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரம் கைகையினூடாக ஒருவன் எத்தகைய தெளிவான பண்புகளை மேற்கொள்ளக்கூடாது என்பதையும் நாங்கள் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். இதனையும் நாங்கள் விழுமியமாக பார்க்க முடியும். அதாவது இத்தகைய பண்புகளை ஒருவன் மேற்கொள்வது இழிவானது அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே அறிந்து கொள்ள முடியும். எனவே மாணவர்களை இன்றைய பாடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை நீங்கள் கருத்திற்கொண்டு அவற்றை மிக கவனமாக விளங்கி கொண்டு மீண்டும் அதனை மீண்டும் மீண்டும் பாடப்பரப்பை வாசித்து மாதிரி வினாக்களையும் தயார்படுத்தி கொண்டு அந்த வினாக்களுக்கு விடையளித்து பழகுவதனூடாக உங்களுடைய பரீட்சை வினாக்களுக்கு சரியான வகையிலே விடையளித்து உயர்ந்த புள்ளிகளை பெற முடியும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.